பல விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது டாக்டர் அவர்கள் இங்கே கலையகத்துக்கு வந்துவிட்டார். வணக்கம் டாக்டர், நாங்கள் இன்றைக்கு என்ன விடயம் பேசப் போகிறோம் என்பதை நேயர்களுக்காக எடுத்து கூறுங்கள்.
வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. திருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பலருடைய வினாக்கள் வந்து குவிந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த வினாக்களை பற்றி சொன்னால் எங்களுக்கு இங்கே கீதவாணி நிலையத்துடன் தொடர்பு கொண்டு பலர் தங்களுடைய வினாக்களை தொலைபேசியிலும் நேரிலும் பதிவு செய்து அவற்றை அதிபர் நடா ராஜ்குமார் அவர்கள் எழுத்திலே தந்திருக்கின்றார்கள். மற்றது இந்த நிகழ்வுக்கான பலர் அதை பாராட்டி மிகவும் உபயோகமாக இருக்கின்றது என்றும் கருத்துக்களை அனுப்பியுள்ளார்கள். அடுத்ததாக இந்த மின்னஞ்சல் மூலமாகவும் பலவிதமான கேள்விகள் வந்த வண்ணம் உள்ளன. அவற்றிலே ஒரு வினாவை நண்பருடைய வினாவை எடுத்துக்கொண்டு அப்பொழுது அதற்கு பின்னர் நேயர்களையும் நாங்கள்
இணைத்துக்
கொள்ளுவோம். இருக்கின்ற வினாக்களையும் இடையிடையே தொட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செல்லுவோம். அவருடைய வினா என்னென்று கேட்டால், இந்த ஆலயங்களிலே குருமார் நெற்றியிலே தொட்டு விபூதி அணிவித்து விடுவது சரியான முறையா? பல பேர் ஆலயங்களுக்கு போனால் ஆலய குருமார்கள் பூஜை முடிந்தவுடன் விபூதி பிரசாதம் தருகின்ற பொழுது கையினாலே பெருவிட்டு விடுகின்ற வளமை ஒன்று இருக்கின்றது. இது சரியான வளமையா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. விபூதியை எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்ற முறைமை ஒன்று இருக்கின்றது. அதிலே சொல்லுவார்கள், விபூதியை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும், எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் ஆர்முகநாவலர் அவர்கள் தமது சைவ வினாவிடையிலே மிகவும் அழகாக விபூதி இயல் என்ற
பகுதியிலே
அழகாக குறித்திருக்கின்றனர். அப்புறம் இந்த விபூதியை வந்து எப்படிப்பட்ட எப்படி ஒருவரிடம் விபூதியை தரித்துக் கொள்ள வேண்டும், எப்படி இந்த விபூதியை ஒரு குரு தரும் பொழுது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை பற்றி அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த குறிப்பை பார்த்து கொண்டு அதற்கப்பாலே இந்த வினாவிற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அதிலே சொல்லுவது வினாவிடை 153 ஆசாரியாராயினும், ஆசாரியர் என்றால் குரு, சிவன் அடியாராயினும் இன்னொரு பக்தராயினும் விபூதி தந்தால் எப்படி வாங்கி தரித்தல் வேண்டும்? ஒருவர் விபூதி தந்தால் எப்படி வாங்க வேண்டும், எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும் என்ற வினாவை இங்கே கெழுப்புகின்றார். அப்ப இப்ப இந்த விபூதியை எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும், எப்படி அணிய வேண்டும் என்ற வினாவில பதில் சொல்லும்பொழுது அவர் சொல்லுகின்றார், 3 தரமாயினும் 5 தரமாயினும் நமஸ்கரித்து, 3 தரமாயினும் 5 தரமாயினும் நமஸ்கரித்து எழுந்து கும்பிட்டு 2 கைகளையும் நீட்டி, 2 கைகளாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 கைகளை நீட்டுகின்ற பொழுது இடக்கையின் மேல் வலக்கையை வைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நீட்டி வாங்கி தரித்துக் கொண்டு முன்போல மீண்டும் நமஸ்கரித்தல் வேண்டும். அப்ப 3 திங்ஸ் இங்க கொண்டு வந்து பெறும்பொழுது எங்களுடைய 2 கைகளாலையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறது. முகத்தை அல்லது நெற்றியை நீட்ட சொல்லி சொல்லவில்லை. முதலாவது. இரண்டாவதாக, அந்த வேங்குவதற்கு முன்பும் எங்களுடைய நமஸ்காரத்தை செய்து கொள்ள வேண்டும். சரி, எங்களுக்கு இடகால வசதியினாலே 3 தரம் 5 தரம் நமஸ்கரிக்க முடியாவிட்டாலும் மனத்தாலாயினும் அந்த நமஸ்காரத்தை செலுத்தலாம். அதே நேரம் வேண்டி தரித்துக் கொண்டு அதன் பின்னர் திருப்பி மீண்டும் ஒரு நமஸ்காரம், அதையும் நாங்கள் மனத்தாலேயே செய்யலாம். ஆனால் எங்களுடைய வீட்டிலே நடக்கின்ற பூஜைகள்ல ஒரு ஆச்சாரியார் குருமார் வந்து ஒரு சிராத்தன் செய்கின்றோம் என்று சொன்னால் அங்கே நாங்கள் அதை ஆறுதலாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆலயத்திலே அப்படி செய்ய முடியாவிட்டால் மனத்தால் இந்த நமஸ்காரங்களை செலுத்திக் கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சுவாமி முன்னும் சிவாக்கி இனி சிவா அக்னி முன்னும், ஹோமம் வளர்க்கிறோம் இல்லையா, சிவாக்கினி முன்னும் குரு முன்னும் சிவனடியார் முன்னும் எப்படி நின்று விபூதி தரித்தல் வேண்டும், எப்படி நின்று விபூதி தரித்தல் வேண்டும்? அப்ப அங்க வந்து அவர் சொல்லுகிறார் என்று கேட்டால், முகத்தை திருப்பி நின்று தரித்தல் வேண்டும். அதாவது அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு தரிக்கக்கூடாது. குரு தந்தால் நீங்கள் முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பி, உடம்பு முழுக்க திரும்ப தேவையில்லை, முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பி. அப்ப மூலஸ்தான மூர்த்தி அல்லது மூர்த்திக்கு முன்னால் தந்தால் முகத்தை ஒரு பக்கம் திருப்பி நின்று முழுவதியை தரித்தல் வேண்டும். அதே மாதிரியாக ஹோமம் பழக்கின்ற பொழுது, கோயிலில் நாங்கள் அக்னிஹாரியம் செய்கின்ற பொழுது விபூதி தந்தாலும் கூட முகத்தை அப்பாலே திருப்பி, திருமணத்தில் எல்லாம் நடக்கின்றது இல்லையா, அப்படி திருப்பி விபூதியை தரித்துக் கொள்ள வேண்டும். மற்றது குருவுக்கு முன்னும் அதே மாதிரியாக தருபவருடைய முகத்தை பார்த்து கொண்டு தரிக்க கூடாது. அப்ப இந்த விடயங்கள் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த விடயத்திலே பார்க்கின்ற பொழுது, அப்போ இந்த குருமார்கள் முன்னாலே இப்படி நின்று அந்த தொட்டு விபூதி அணிவித்து விடுவது சரியானதா என்ற கேள்வி கொண்டு வருகின்றது. ஆச்சாரியார் அல்லது குரு ஒருவர் எங்களுடைய மரபிலே, இந்து சந்த மரபிலே ஒருவரை ஒருவர் தொட்டுக் கொள்வது என்பது மிகவும் நெருக்கமான ஒரு உறவை குறிக்கும். நெருக்கமான ஒரு உறவு என்ற பொழுது ஒன்று தந்தை பிள்ளை உறவு, மற்றது சகோதர உறவு, மற்றது அணுக்கமான நட்பு தோழமை, அது ஒன்று. மற்றது குரு சிஷ்ய உறவிலே மிகவும் பவித்திரமான ஒன்று, இதை சொல்லுவார்கள் ஸ்பரிச தீட்சை, ஒரு குருவினுடைய ஸ்பரிச தீட்சை. அப்ப அந்த ஸ்பரிச தீட்சையிலே சொல்லுவார்கள் குருவினுடைய பாதத்தை தொட்டுக்கொள்ளலாம், பாதத்தை தொட்டுக்கொள்ளலாம். அதுக்கும் ஆண்கள் மட்டும்தான் அதை தொடுவதற்கு அந்த உரிமை உண்டு, பெண்களுக்கு அந்த உரிமை கிடையாது.
குருவை
தொடுவது அதுகம் வந்து பாதத்தை தொட்டுவதும் கூட குரு ஒன்லி பெனிடன்ட். நீங்க போய் விழுந்தவர் அங்க போற போது அவருடைய பாதத்தை லேசில போய் தொடக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். திருச்செந்தூரிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. காஞ்சி மகா பெரியவால் போயிருந்தார். லட்சக்கணக்கான மக்கள், எத்தனையோ பவுண்டரிஸ் அந்ததெல்லாம் போட்டிருக்கு, அந்த கம்பங்கள் கயிறுகளால பவுண்டரி எல்லாம் போட்டிருக்க. அதையும் மீறி சில பேர் அவரை அவருடைய பாதத்தை தொடுவதற்கு வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, எல்லா டெலிவிஷன் தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க, அப்படித்தான் சொன்னார். அது சொன்னது வந்து பல பேர் அதை மிஸ் இன்டர்பிரேட் பண்ணார்கள். அதுக்கு என்னென்று கேட்டால், அப்படி குருமாருடைய பாதங்களை தொடுதல் கூடாது. ரெண்டு விஷயம், ஒருவரை நாங்கள் நான் சொன்னேன், ஒருவரை வணங்குகின்ற பொழுது அந்த வணக்க யாரை வணங்குகின்றோமோ அவருடைய நல்ல வைப்ரேஷனும் சரி கெட்ட வைப்ரேஷனும் சரி எங்களுக்கு வந்துடும். அதான் அங்க இருக்கின்றது. அதே மாதிரி பொழுது எங்களுடைய ஒருவரை பார்க்கின்ற பொழுது வணக்கத்தை, அது வணக்கம் நாங்க தொட்டு செய்வதில்லை, அதுலயே வந்துடுமென்றால் ஒருவரை தொடும் பொழுது ஸ்பரிசிக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் கர்மா, பேட் கர்மா வந்து அங்கால அந்த மற்றவர்களுக்கு அவர்களுடைய பாதிப்பு வரும். இம்பாக்ட் ஆஃப் தட் நெகட்டிவ் எனர்ஜி, இம்பாக்ட் ஆஃப் தட் பேட் கர்மா வில் கோ டு த அதர் பர்சன் டு. அப்ப இது குருவினிடமிருந்து சிஷ்யனுக்கும் போகலாம், சிஷ்யனிடமிருந்து குருவுக்கும் போகலாம். அவனுடைய மரபிலே இந்த குரு மிக அணுக்கமானவருக்கு மட்டும்தான் குரு ஸ்பரிச வீட்சை கொடுப்பார். யுவ சுவாமிகள் சுப்பிரமணிய சுவாமிகளை சந்தித்த பொழுது அவருடைய முதுகிலே ஓங்கி அரைந்து இந்த ஓசையை உலகெங்கும் கேட்கும் என்று சொல்லி சொன்னார். அது அவருடைய ஸ்பரிச தீட்சை, தொட்டு செய்த தீட்சை. அதே மாதிரியாக சமீபத்தில் என்னுடைய உறவினர் ஒருவர், என்னுடைய மருமகன் முறையானவர், அவருடைய குடும்பத்தினர் காஞ்சி மடத்திலே போயிருந்தார்கள். அப்ப இருக்கின்ற இளைய சுவாமிகளுடைய தரிசனம் கிடைத்தது, கிடைத்து கலந்து இவர்கள் இந்த இளம் பெண்மணி தெரியாத விழுந்து வணங்குகின்ற பொழுது அவருடைய பாதத்தை தொட முயற்சித்தார். அவர் சடார் என்று அந்த பாதத்தை நிலத்தில் இருந்து மேலே தூக்கி விட உட்கார்ந்திருந்தவர். இரண்டால் பாதத்தை ஸ்பரிசிக்க கூடாது அவருடைய அனுமதி இல்லாமல், அதுவும் பெண்களுக்கு அந்த இது கிடையாது. மற்றது இதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய சைவ சமய நெறி என்று சொல்லி மறைஞான சம்பந்த தேசிகர்களின் புஸ்தகம் இருக்கின்றது, அதிலே சொல்லி இருக்கின்றது. ஆச்சாரியருடைய மனைவிக்கு தொண்டு செய்தல், குருவினுடைய பத்தினிக்கு தொண்டு செய்தல் இருக்கின்றது இல்லையா, அப்ப அது வந்து இந்த கலியுகத்திலே ஆச்சாரிய மனைவிக்கு தொண்டு செய்யும் உள்ள தொட்டு பாத நமஸ்காரம் இல்லை. குரு பத்தினிக்கு கூட காலை தொட்டு பாத நமஸ்காரம் கிடையாது. அப்ப இதுதான் இந்த மரபு. அப்ப இந்த மரபிலே நான் ஆதீன மரபிலே பார்த்திருக்கின்றேன். அப்ப ஆதீன மரபிலே எல்லாம் நினைக்கிறேன், திருவாவூர் ஆதீனம், தர்மபுர ஆதீனம், அவர்கள் சில பேர்கள் அணுக்கமாக அவர்களுக்கு பிடித்திருந்தால் அவர்களை அழைத்து தாங்களே திருடுவர் அணிவித்து விடுவார்கள். அது ஸ்பரிச தீட்சைக்கு ஒப்பானது, அது வேறு. அதுக்காக ஜென்ரலா எல்லாருக்கும் கூப்பிட்டு வைப்பது கிடையாது. அப்ப இது ஒரு அணுக்கமான ஆசீர்வாதம், இட்ஸ் எ வெரி பர்சனலைஸ்ட் அண்ட் வெரி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளெஸிங் ஃப்ரம் த குரு டு த சிஷ்யா, ப்ரொவைடட் குரு இஸ் இன் தட் ஸ்டேட் அண்ட் சிஷ்யா இன் தட் ஸ்டேட். குருவும் அந்த நிலையில இருக்க வேண்டும், சீடரும் அதுக்குரிய பக்குவம் இருக்க வேண்டும். அந்த நிலையிலேதான் இது சரியாக இருக்கின்றது. மட்டுமடி ஆனால் கோயிலில் நடக்கிறது என்னென்று கேட்டால், பல பேர் விபூதியை எப்படி வாங்குவது என்று தெரியாது, எப்படி தருப்பது என்று தெரியாது. கொடுக்கும் பொழுதும் அதிகமாக கொடுத்து விடுவார்கள். அக்காலம் போல இக்காலத்தில் எல்லாரும் நெற்றியிலே பட்டையாக விபூதி பூசுவது கிடையாது. பல பேர் வேலைக்கு பாடசாலைக்கு போவதற்கு முன்னவர் அவர்கள் அப்படி செய்ய முடியாது. அப்ப மிகவும் லைட்டாகத்தான் அவர்களுக்கு பூசக்கூடிய இருக்கும். அப்ப கொடுக்கின்ற குருமார்களும் அந்த அளவுக்கு ஏற்ப எளிதாக கொஞ்சமாக கொடுக்க வேண்டும். கோயிலே வேணுமென்றால் அந்த மிகுதி விபூதியை போட்டுவிட்டு போவதற்கு ஒரு பாத்திரம் ஒன்றிருந்தால் அதிலே போட்டுவிட்டு போவார்கள். நான் சிதம்பரத்திலே போய் தரிசனம் செய்தேன். ஆணியத்தின தரிசனத்துக்கு இந்த வருஷம் இல்லை, போதுக்கு முந்தின வருஷம் போன பொழுது அக்காலத்திலே அவரை கிட்டக்கூட தரிசிக்க முடியவில்லை. அவ்வளவு தூரம், அந்த தூரத்தில் இருந்து அந்த தரிசனம் போது ஒரு கொஞ்சம் விபூதி கிடைச்சிட்டு, ஒரு பொட்டலத்தில் அங்கே இருக்கிற ரிஷி ஒருவர் வந்துட்டார். போய் அங்கே அர்ச்சனை செய்து கொண்டு வந்து இந்த பண்ண வந்தார். அந்த விபூதி ஒரு பேப்பர்லாம் சுத்திரப்படி இருக்குது, அதை நான் எடுத்து தரிசித்தவுடன் பக்கத்தில் இருப்பவர்களும் கேட்பார்கள். அப்போ அவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு 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 போனா எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் தொட்டு தொட்டு கடைசியா பேப்பர்ல விபூதியே இல்லை. அப்ப விபூதி இல்லை என்ற காட்ட அந்த விபூதி இருந்த அந்த பத்திரிகை துண்டை, அந்த கடதாசி துண்டை வேண்டி தனது நெட்டியிலே தொட்டுக்கொண்டு எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறார். அது விபூதிக்குள்ள மகிமை, அதுதான் விபூதிக்குள்ள மகிமை. இங்கே அப்படி இல்லை. கல கோயில்களில் விபூதியை கொடுத்தால், சந்தனத்தை கொடுத்தால், குங்குமத்தை கொடுத்தால் அங்கே இருக்கிற சுவர்லேயே அப்படியே அப்படியே தேய்த்து போட்டு வந்து விடுகிறோம். பக்தர்களுக்கு எடுக்கேட் பண்ண வேண்டும், கால நேர சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களை அதை செய்ய வேண்டும். மற்றது சில இடத்திலே வைத்திருப்பார்கள், தாங்களே எடுத்து அணிந்து கொள்ளும்படி. அது ஒரு சாதாரண முறைமை, தாங்களே எடுத்து அணிந்து கொள்வது. ஆனா உண்மையிலே ஒரு பிளஸிங், அது பிரசாதம் என்று சொன்னால் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட வேண்டும். ஆச்சாரியர் அதை கொடுக்க, மற்றவர் வாங்க வேண்டும். அதுதான் அந்த முறைமை இருக்கின்றது.
உண்மையில டாக்டர், இந்த பாதத்தை தொட்டு நமஸ்கரித்தல் நீங்கள் கவனித்த என்னான், பொதுவாக எங்களுடைய பல்வேறு வகையான இந்த நிகழ்ச்சிகளிலே சங்கீத வாத்திய கலைஞர்கள் தங்களுடைய குருவை அந்த மாதிரி பாத நமஸ்காரம் செய்து வணங்குகிற ஒரு முறையை நாங்கள் பார்க்கிறோம். பெரும்பாலான நிகழ்வுகளிலே நான் பார்க்கிறேன் அவர்கள் தங்களுடைய குருவை வணங்க, அவரிடம் கல்வி பயிலுகின்ற மாணவர்களும் தங்களுடைய குருவை வணங்குகிற ஒரு முறைமை இருக்கிறது.
அந்த முறைமை வந்து எல்லா குருமாருக்கும் உண்டு. அது சங்கீதத்துக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு வைத்தியம் சொல்லி தந்தால் என்ன, கணிதம் சொல்லி தந்தால் என்ன, குருமார்களுக்கும் வணக்கம் உண்டு. அது அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற மரியாதை, அவர்கள் செய்கின்ற வித்தை, அந்த கிளை ரெண்டு. ஒன்று வந்து அவருக்கு செய்கின்ற மரியாதை, உங்களுக்கு ஒரு கற்றுத்தருகிற வாதியா இருக்கு. இரண்டாவதாக இந்த வித்தையினூடாக, இந்த வித்தை யாரிடம் இருந்து வந்தது என்று கேட்டால், ஆதியிலே எல்லாம் உறவினிடம் இருந்துதான் வந்தது. பிசிக்ஸ்ல இருந்து, கணிதத்தில இருந்து, அஸ்ட்ராலஜியில இருந்து, மைத்தியத்தில இருந்து, நாட்டியத்தில் இருந்து, இசையிலிருந்து, சகல சாஸ்திரங்களும் 64 கலைகளுக்கும் புறப்படும் அவன். ஆகவே ஆதி குருவுக்கும் அதனூடாக அந்த வணக்கம் போகின்றது. அதை பாவித்து வணங்க வேண்டும். அதற்காக இவருக்கு நாங்கள் அவருடைய முகத்துக்காக நாங்கள் வணங்கி, அவரை மகிழ்ப்பதற்காக வணங்கி என்று அல்ல,
உளமாற வணங்க
வணங்க.
அதுதான் அங்க முக்கியம். அந்த இந்த தாற்பரியத்தை உணர்ந்து செயல்பட்டால் உண்மையான அந்த அருள் அவர்களுக்கு கிடைக்கும்.
கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும்.
இப்ப இந்த டாக்டர், இந்த எங்களுடைய விபூதி திருநீரினுடைய மகிமை, அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் எங்களுக்கு பல்வேறு பதிகங்களிலே தரப்பட்டிருக்கின்றன.
பல நேயர்கள் பல கேள்விகளையும் கேட்கிறார்கள். சில நேயர்கள், டாக்டர் நீங்கள் சிறப்பாக பதில் சொல்லுகின்றன சொல்லுகிறார்கள். இது எல்லாம் ஒன்றும் பேசிக், எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷனும் அறிய வேண்டும் என்றால் பல புத்தகங்கள் நாங்கள் படிக்க தேவையில்லை. ஆறுமுகன் அவளுடைய சைவ வினாவிடை முதலாம் புத்தகம், இரண்டாம் புத்தகம், அதிலே எல்லாவற்றினுடைய சாரத்தையும், விபூதி எப்படி தரிக்க வேண்டும், குருவை எப்படி வணங்க வேண்டும், ஆலய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், சிவனடியார்களை எப்படி பாவிக்க வேண்டும், அன்னதானம் அல்லது மகேஸ்வர பூஜை எப்படி செய்ய வேண்டும், எல்லா விதமான விளக்கங்களுக்கும் அவர் தந்திருக்கின்றார் இந்த சைவ வினாவிடையிலே. அப்ப வகனால இதை போய் எங்க கேட்கலாம், எங்க பார்க்கலாம் என்று பல பேர் குறப்பட்டுக் கொண்டார்கள். இப்படி ஒரு புஸ்தகம் இல்லையே, அப்படி இல்லை, ஏற்கனவே இருக்கின்றது சைவ சமய வினாவிடை. அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸும் இருக்குது. எங்களுடைய இணையதளத்திலையும் அதை தலைமையேற்றி இருக்கின்றோம். அப்ப இந்த சைவ வினாவிடையிலே எங்களுக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாவற்றுக்குரிய பதில்களும் உண்டு. அப்ப அந்த அந்த பதில்களை அங்க காண அதுல அதுல கிடைக்காத பதில்களை மற்ற இடத்துல தேடலாம், அது வேறு. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் இந்த காப்பி ஒன்று கட்டாயம் வச்சிருக்கணும், ஹார்ட் காப்பி ஒன்று.
அதுல உண்மையிலேயே டாக்டர், எங்களுக்கு இப்ப ஆரம்ப நிலையில நாங்கள் படித்த காலங்கள்ல எங்களுக்கு சமயம் ஒரு பாடமாக இருந்தது. இப்ப அந்த நேரத்திலே இவ்வாறான பாடல்கள் சைவ வினாவிட கூட எங்களுக்கு ஒரு நூலாக இருந்தது. இப்பொழுது அது அப்படியே அருகி போய் எங்களுடைய சமயத்தின் முக்கியத்துவத்தை விளங்காமலே நாங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
யாத்திரை செல்வர்கள் சிதம்பரத்திலே போனால் அங்கே மாலகட்டி திரை இருக்கின்றது, கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கின்றது, நடந்து போகலாம். அங்கே ஆறுமணாவளுடைய நிலையம் இருக்கின்றது, அந்த நிலையத்திலே போய் நீங்கள் அந்த ஆறுமணாவளுடைய நிலையம் அவர் அங்கே ஆறுமணாவள மண்டபம் ஒன்றும் இருக்கின்றது,
அவர் பாடசாலையும் அங்கே
இருக்கின்றது. அங்கே இந்த புஸ்தகங்கள் விலைக்கு கிடைக்கின்றன. சைவ வினாவுடைய இரண்டாம் புத்தகம் இந்திய விலையிலே ₹18.
ஓ,
₹18 என்றால் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு 40% கிட்ட வரும், 40-45%. அப்ப ₹18 இது இரண்டாம் புத்தகம். முதலாங்குட்டா தேவிடை குறைவு. அப்ப இந்த புஸ்தகத்தை ஒரு $1 விட குறைவு இந்த பெறுமதி, அதை பெற்றுக்கொள்ளலாம். அங்க அந்த ஒரிஜினல் பதிப்பு அந்த அதே விதமாக அந்த முதலாம் புஸ்தகம் இரண்டாம் புஸ்தகமாக இருக்கின்றார்கள். அதை விட வேறு பல இடங்களிலேயும் இந்த சைவபினாவுடைய பதிக்கப்பட்டிருக்கின்றது. சில இடங்களிலே கொஞ்சம் மாற்றிக்கொண்டு அவர்கள் விஷயங்களை மாற்றவில்லை. முதலாம் வினாவிடல இருக்கிற சீன வினாக்களுக்கு ஒரு முதலாம் வினாவிட ஒரு லெவல்ல மறுமொழி, ஒரு சர்டன் லெவல். ரெண்டாம் வினாவில அதே கேள்வி வரும், ஆனா என்னொரு கொஞ்சம் கூடிய லெவல்ல, அதுக்கு கூடிய ஸ்டாண்டர்ட்ல விட இருக்கும். அதே சில பேர் அது ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து ரெட்டி தின்ற வினாக்களை எடுத்து விட்டு அந்த ரெண்டாம் வினா அப்படியான பதிப்புகளும் வந்திருக்கின்றன. ஆகவே ஆனா ஒரிஜினல் ஆர்மனாவளர் பதித்த பதிப்புகள் என்றால் ஆர்மனாவளர் பதி அங்கே இருக்கின்றது. அந்த ஆர்மனாவுடைய அறக்கட்டளை அருமணா நிலையம் மாலகட்டி தெருவிலே சிதம்பரத்தில் இருக்கின்றது. போறவர்கள் அங்கே போய் அதை விசாரித்து சர்ச்சையாக அங்கே அது அந்த நிலையம் மூடி இருந்தாலும் கூட பக்கத்தில் இருப்பவர்களை விசாரித்தால் அங்கே இருப்பவர்களுக்கு அழைப்பு விடுத்து உடனே உங்களுக்காக வந்து அந்த புத்தகம் எடுத்து தருவார்கள். அதை அந்த பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு மேலும் பிரதிகள் ஏதாவது தேவைப்பட்டால் எங்களிடம் முன்பதிவு செய்தால் நாங்கள் அங்கிருந்து எடுப்பித்தும் அந்த பிரதிகள் தரக்கூடியதாக இருக்கும்.
நன்றி டாக்டர். இப்ப இதுல ஒரு கேள்வி இங்கே ஒரு நேயர் கேட்டிருக்கிறார், அந்த கேள்வியோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். கேள்வி என்னென்றால், இந்த மறுபிறப்பு உண்மையானால் அதுவும் பாவம் செய்தால் புழுபூச்சியாக பிறக்க வேண்டி வரும் என்றால் புழுபூச்சி என்ன நன்மைகளை செய்ய முடியும், மனிதனாக பிறக்க இதை எப்படி நம்புவது, நன்மை தீமை விளங்குவதற்கு விளங்க அவற்றுக்கு ஆறாம் அறிவு பகுத்தறிவு இல்லையே, அந்த புழுபூச்சிகளுக்கு பகுத்தறிவில்லை, அவைகள் என்னென்று இந்த இதனை பேந்து பிறம்பு திரும்பவும் மனிதனாக பிறக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இப்போ இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த மறுபிறப்பு, முன்ஜென்மம் என்றெல்லாம் இந்த தொலைக்காட்சியிலே மிகவும் பிரபலமாக அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். நேற்று நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் டாக்டர், இந்த விஜய் டிவியில் முன்ஜென்ம நிகழ்ச்சி. அதில் ஒருவர் தான் வந்து இந்த ஹிப்னோட்டிசம் அதில் தான் ஆராய்ச்சிகள் செய்ததாக ஒரு பெண்மணி சொல்கிறார். அவர் அமெரிக்காவிலும் நான் போய் இதில் பாண்டித்யம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த ஹிப்னோட்டிசம் முறையில் சிலரை அப்படி ஒரு மயக்க நிலையிலே கொண்டு போய் அவருடைய முன்ஜென்மத்தை பற்றியெல்லாம்
கேட்பீர்கள்,
நீங்களும் பார்த்துருப்பீர்கள் நினைக்கிறேன். நேர்கள் பலருக்கு இப்போ அது ஒரு மிகவும் சுவராசியமான ஒரு நிகழ்ச்சியாக போகிறது. இதை பற்றி சிலர் கொஞ்சம் குறைபாடாகவும் கூறுகிறார்கள். அதாவது வந்து இவர்கள் இது அது அப்படி ஒரு உண்மையும் அதில் இல்லை, அதே ஒரு செட்டப் கேம் மாதிரி இவர்கள் ஏற்கனவே தயார் செய்து அவர்களை அப்படி பேச வைக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் மக்களிடையே உங்களுக்கு தெரியுந்தானே, எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பும் இருக்கும். அப்போ அதை பற்றியும் நாங்கள் இந்த விஷயத்தில் கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக இந்த இவருடைய மறுபிறப்பு உண்மையானால் அதை பற்றி நாங்கள் பலமுறை பேசியிருக்கிறோம். இந்த மறுபிறப்பு அதனுடைய தாற்பரியங்களை நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறீர்கள்.
மறுபிறப்பு உண்மையை ரெண்டு விதமாக அணுகலாம். முதலாவது, பிறந்த பின்னர் மீண்டும் பிறப்பு உண்டு என்ற உண்மை
உண்மை
இந்து சமய மரபிலே இருக்கின்றது. சைவர்கள், வைஷ்ணவர்கள், சாக்தர்கள் எல்லாருக்குமே இருக்கின்றது, பௌத்தர்களுக்கு இருக்கின்றது, சமணர்களுக்கு இருக்கின்றது. ஆதி காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கும் இது இருந்தது.
ஓஹோ, ஆரம்பத்தில்
ஆரம்பத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான் என்றொருவர் இருந்தார். அந்த யோவானை பற்றி கேட்கின்ற பொழுது அவரை கேட்கின்றார்கள், நீர்தான் எலியாவா என்று கேட்கின்றார்கள். எலியா என்பது அவருக்கு முன்னர் வாழ்ந்து மறைந்து போன ஒரு தீர்க்க தரிசி. அப்ப அவர் மீண்டும் பிறந்து வருவார் என்ற நம்பிக்கை இருந்ததுலதானே கேட்கின்றார்கள். இதே அதே மாதிரியா அவரை நீர்தான் மெசையாவான்னு கேட்க, இல்லை இல்லை அவருடைய வருகைக்காக தயார்படுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இதே மாதிரியாக இயேசு கிறிஸ்து ஒருமுறை தன்னுடைய சீடர்களை கேட்கின்றார், என்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசிக் கொள்ளுகின்றார்கள் என்று. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர்தான் எலியாவோண்டும் பேசுகின்றார்கள், அதாவது முன்னர் வந்து போன தீர்க்க தரிசி திருப்பி வந்திருக்க. அப்ப அதுல இருந்து அங்கே மறுபிறப்பு நம்பிக்கை இருந்திருக்கின்றது. எல்லாரும் பிறக்காவிட்டாலும் கூட இந்த ஞானிகள் மகான்கள் என்றாலும் திருப்பி வருவார்கள் என்ற நம்பிக்கை அங்கே இருந்திருக்கின்றது. இதே சமயங்களிலே அடுத்ததாக இந்த விஞ்ஞானத்திலே
பல விஷயம்
எடுத்துக்கொண்டால், நீங்கள் சொன்ன மாதிரி அதை சொல்லுவார்கள் மெனோவசியம், ஹிப்னடிசத்துக்கு பேசோ மெனோவசியம். அந்த ஹிப்னடிசம் பண்ற பொழுது என்ன நடக்கின்றது என்று கேட்டால், பலருக்கு இதை இந்த மெனோவசியம் பிறந்த முறையை தெரிந்து கொள்ள வேண்டும்,
அதுதான் முக்கியம்.
அதாவது வந்து சிலருக்கு மனத்திலே தன்னறியாத கவலைகள் இருக்கு, சில இன்ஹிபிஷன்ஸ் இருக்கு, சில பேருக்கு இன்டர்வியூக்கு போனா ஃபேஸ் பண்ண இயலாது, சில பேருக்கு தனிப்பட்ட இடத்துக்கு போக இயலாது, சில பேருக்கு கரப்பான் பூச்சியை பார்த்தா அந்த வீட கட்டிடத்தை விட்டு ஓடி விடுவார். இப்படி தன்னறியாத பயங்கள் இருப்பதை கண்ட சில விடயங்களுக்கு இந்த ஆள் மனதிலே சில சம்பவங்கள், குழந்தை பராயத்திலே அல்லது வளர்ந்த பிறகு நடந்த பராயங்கள், வளர்ந்த பிறகு நடந்த சம்பவங்கள் கூட எங்களை அறியாமல் அங்கே பதிந்திருக்கின்றன. வெளிப்படும் வேறு விதமாக திரிவுபட்டு, மற்றது இப்படி இனங்காண முடியாத பயம், தயக்கம், கட்டுப்பாடு போன்றவற்றினூடாகவும் வெளிப்படும். அப்ப இதை காட்டுவதற்காக இந்த ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு சென்றார்கள். இந்த இவர்களை ஒரு ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு சென்றால், இதுல சிக்மண்ட் ஃப்ரைட் என்றவர் அவர் வேறு ஒரு விதமாக செய்தார். அவர் ஃப்ரீ அசோசியேஷன் டெக்னிக் என்று கதைக்க வைத்தே கொண்டு வந்தார். இவர்கள் ஆழ்நிலைக்கு கொண்டு போன பொழுது இவருடைய சிறு வயதிலே நடந்த சில சம்பவங்கள், அவர்களுக்கே தெரியாமல் அவருடைய மனதிலே புதைந்திருக்கிற சில சம்பவங்கள் வெளிக்கொணரப்பட்டன. இந்த பயங்களுக்கு, இந்த பீதிகளுக்குரிய காரணங்கள் கண்டறியப்பட்டன. அப்ப இதனூடாக பல சம்பவங்கள் உமக்கு நடந்தது, ஆனால் உமக்கு வெளி மனத்துக்கு தெரியாமல் இருப்பது, ஆழ்மனத்திலே இருப்பது வெளிக்கொணரப்பட்டது. இதுதான் மெனோவசியம். இதனூடாக சில சிகிச்சை முறைகள் இன்றளவு நடைமுறையில்
இருக்கின்றன.
இப்படி சில பேர் மனோவசியத்தினூடாக அந்த மன உறக்கத்திலே கொண்டு செல்லுகின்ற பொழுது சில பேர் போவார்கள், பல சின்ன வயசு வரைக்கும் போவார்கள். ஒரு குழந்தை எடுத்து நடக்க துவங்குற காலத்துக்கு கூட அவர்கள் போய் தங்களுடைய மெமரியை ரெக்கார்ட் பண்ணக்கூடியதா இருக்கின்றது. ஒரு சிலர் இப்படி கொண்டு வந்த பொழுது சடுதியாக அவர்கள் எல்லோரும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் லைஃப் செட்டப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல தொடங்கினார்கள் சில பேர். இதுக்கு இவர்களுடைய இந்த வாழ்க்கைக்கும் இந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்ப இந்த பதிவுகள் பல ஆண்டாண்டு காலமாக பதியப்பட்டு வந்திருக்கின்றன. உளவியல் துறையிலே, மனோவியல் துறையிலே இவையெல்லாம் பதியப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த சம்பவங்கள் இந்த வாழ்க்கைக்கு தொடர்பு இல்லாதபடியினாலே ஒரு நிலைக்கு மேலே அவருடைய மனத்தை கொண்டு செல்லுகின்ற பொழுது அது ஆழ்நிலை, ஆழ்ந்த பதிவில் இருக்கின்ற முற்புறவி நிகழ்வுகளை கொண்டு வருவதாக இருக்கலாம் என்ற நம்பிக்கை வரக்கூடியதாக இருந்தது. இதுதான் இந்த தாற்பயம். இதிலே சிலவற்றை ஒரு சிலர் மேலும் ஒரு ஆராய்ச்சி முறையை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொன்ன இடங்களுக்கு போய் பார்த்து சொன்ன இடங்கள், சம்பவங்கள், பெயர்களை கண்டறிந்து அந்த உண்மைகளை எழுதியிருக்கின்றார்கள். இது கேஸ் ரிப்போர்ட்ஸ், இண்டிவிஜுவல் கேஸ் ரிப்போர்ட்ஸ் ஆக இருக்கின்றன. இதுதான் இதனுடைய தாற்பயம். அப்ப இந்த முறையில தான் நாங்கள் பார்க்கிறோம். மறுபிறப்பு உண்டா இல்லையா என்பதற்கு இவ்வளவு தரவுகளையும் நாங்கள் தந்திருக்கிறோம். எங்களுடைய சமயத்திலே மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார், புல்லாகி புடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் திருவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். ஸ்தாவரம் என்றால் என்னென்றால், நான் இன்றைக்கு தாவரம் என்றால் பிளான்ஸ் தான் சொல்றோம், ஸ்தாவரம் என்றால் அசையாத புறப்புகள் எல்லாம் தாவரம். சங்கமம் என்றால் அசைகின்ற உயிர்கள். ஊரிலே நாங்கள் எங்களுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் வெளியே வைக்கின்ற பொழுது ஸ்தாபர சங்கம சொத்துக்கள், அசையும் சொத்து அசையா சொத்து, மூவபிள் அண்ட் இன்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்று போடுவோம். வக்கீல் எழுதுவார்கள். அப்ப இங்க தாவரத்துல வந்து ஸ்தாபரம் என்றால் அசையாத உயிர்கள், கல் பாறை அசையாத உயிர், மரம் அசையாத உயிர், அசைகின்ற உயிர்கள் விலங்குகள் மிருகங்கள் பறவைகள். அப்ப இந்த சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அவர் சொல்லுகின்றார். சிலர் சொல்றார்கள் கல்லாய் மனிதராய் என்று சொல்லி இருக்குது. இது கல்லாய் என்று சொன்னது எழுதப்பட்டது எழுத்துப்பிள்ளையா வந்திருக்க வேணும் வீடுகள்ல. இது கல்லா மனிதராய், அதாவது கற்காத மனிதராய் என்று சில பேர் சொல்லுவார்கள். அப்படி அல்ல, கல்லுக்கும் உயிருண்டு, கல்லுக்கும் உயிருண்டு. வேண்டுமென்றால் விஞ்ஞானத்திலே பாருங்கள், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் ஒன்று கோரல்ஸ், முருகக்கற்கள். முருகக்கற்கள் கோரல்ஸ் வளருகின்றன. பல வண்ண முருகக்கற்கள் கடலுக்கற்கள் இருக்கின்றன. அது ட்ரிப் போய் நாங்கள் இன்றைக்கு இலங்கையில கூட பென்தோட்டையில போனால் அந்த போட் ட்ரிப் போகும். போட்ல கீழே கிளாஸ் பேஸ் இருக்குது, அதுக்கால கடலுக்கற்கே இருக்கிற வண்ண வண்ண முருகக்கற்களை பார்க்கலாம். இது கூட அருகி கொண்டு போகின்றது. அவற்றுக்கும் பிறப்புண்டு, வளர்ச்சி உண்டு, இறப்புண்டு. அதனால முருகக்கற்களை கட்டிடத்துக்கு கூட பாவித்திருக்கின்றார்கள். மிகவும் உறுதியான கற்கள் இருந்தாலும் கூட மிகவும் உறுதியான கற்கள். நான் படித்த யாழ்ப்பாண கல்லூரியில் ஒரு பகுதி கட்டிடம் முருகக்கட்டிடம், அதை சமீப காலத்தில் இடித்து திருப்பி கட்டுவதற்கு இடிப்பதற்கே மேலும் கஷ்டம். அப்ப பூச்சி எடுத்து போட்டு திருப்பி பூச்சி பூசி கட்டி விட்டார்கள். அவ்வளவு வைரமான கற்கள் இந்த முருகை கற்கள் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அது மட்டுமல்ல, எமது சிற்ப சாஸ்திரத்திலே கற்களிலே ஆண்கள் பெண்கள் அழிக்கல் என்ற வேறுபாடு ஒன்று. சிற்ப சாஸ்திரம் தெரிந்தவர்கள் அதை தட்டி நாதம் எழுப்பி அந்த நாதத்தில் இருந்து அந்த ஆண்கள்லா பெண்கள்லா அழிக்கல்லா என்று வேறுபடுத்துவார்கள். ஆண்கள் தான் ஆண் தெய்வ விக்கிரகங்களுக்கு பாவிக்க வேண்டும், பெண்கள் தான் பெண் தெய்வ விக்கிரகங்கள் செய்வதற்கு பாவிக்கப்பட வேண்டும். அழிக்கற்கள் படிக்கட்டுக்கள் பூடங்கள் போன்றவற்றுக்கு பாவிக்கப்பட வேண்டும். இது வந்து ஒரு வைத்தியர் எப்படி ஒரு செலஸ்கோப்பை வச்சு இருதய துடிப்பை அறிந்து, இது இருதயத்தில மைட்ரோஸ்டெனோசிஸ், இது இருதயத்தில மைட்ரோல் இன்கம்பிட்டன்ஸ், இது ஹார்ட் பிளாக், இது ஹார்ட் ஃபெயிலியர் என்று எப்படி சொல்லுகின்றாரோ அதே மாதிரியாக சிற்ப சாஸ்திரத்தை படித்து உணர்ந்த சிற்ப வல்லுநர் இந்த நாதத்தை தட்டி எழுப்பி கல்லிலே இது ஆண்கள்லா பெண்கள்லா அழிக்கல்லா என்று சொல்லுவார். அவை கல்லுக்கும் உயிர் உயிருண்டு. அடுத்து அவருடைய கேள்வி என்று கேட்டால், இதுக்குத்தான் உயிர் இருக்குது, ஆனா பகுத்தறிவு இல்லையே. அதுவே உற்றறிவு, அதுவே புல்லும் மரணும் ஓரறிவினவே. இது தொல்காப்பியத்தில் இருக்குது. அதாவது தாவரங்கள் விலங்குகளுக்கு ஒரு அறிவு தான் இருக்கு, தொடுக உணர்ச்சி தான் இருக்குது. அப்ப தொடுக உணர்ச்சி மட்டும் இருந்தால் அது எப்படி தன்னுடைய கர்மாவை கழித்து இஞ்சால வந்து வரப்போகிறது என்றது கேள்வி. அதனுடைய என்னென்று கேட்டால், ஒரு மரமாக பிறந்துட்டோம் என்று வைத்தால், இந்த மரம் வந்து ஒரு இடத்திலேயே தரித்திருந்து தாவரம் இல்லையா, அப்ப மூவண்ணையில் ஆறு வெயிலில காய்ந்து மலையில நினைஞ்சு குளிரில குளிர்ந்து இல்லையா, அந்த குளிர்களுக்கு மலையில பிறந்து அந்த குளிரில வாடி அந்த தன்னுடைய காற்றில உழைந்து தன்னுடைய கர்மாவை கழிக்கின்றது. அசையலாது பனி என்றான், வெயில் என்றான், காத்தண்டான, குளிர் என்றான, அதுல இருக்குது. அதுக்கு தொடுக உணர்ச்சி இருக்குது. தொல்காப்பிய சொல்லிட்டார், உற்றறிவு அதுவே. உற்றண்டா தொடுக, ஊரு தொடுக உணர்ச்சி. தொட்டா சுடுங்கியை பார்த்தா தொட்டோன்னு. அப்ப இவ்வளவு உணர்வும் அதுக்கு வருவது தானே. அப்ப அது செய்த கர்மாவே இந்த சூடு குளிர் காத்து உளைச்சல் ஒரு இடத்துலயே நின்று கழிக்குது, கர்மா கழியுது. அது மட்டுமல்ல, தன்னை நாடுவெனும் உயிரினங்களுக்கு நிழல் தருகுது, உறவிடம் தருகுது, காற்றை சுட்டிகரிக்குது, வாயுமண்டலத்தை சுத்தமாக்குது, பூ தருகுது, காய் தருகுது, கனி தருகுது, புறவு தருகுது, உணவு தருகிறது, தனது உடலை கூட மரமாக தருகிறது. நாங்கள் கட்டிடம் கட்டுவதற்கு இதெல்லாம் அது நெல்வினை பாத்தீங்களா. தீய கர்மா கழியுது, நல்ல கர்மா வருகுது. இதுலையும் சில மரங்களோட பூச திரவியங்கள் வந்துடும். என்னென்ன, சந்தன மரம் வந்தா சந்தனம் வந்து சுவாமிக்கு போறது, ஒரு வில்வ மரம் வந்தா இலை வந்து சுவாமிக்கு போறது, ஒரு மல்லிகை என்றா பூ வந்து சுவாமிக்கு போறது, என்னொரு மாமரம் அல்லது பலாமரம் வந்தா அது இந்த பழம் வந்து சுவாமிக்கு போச்சு என்றால் அது மரத்துக்கு எவ்வளவோ புண்ணியமா. சில மரங்கள் இந்த பூச திரவியமா வரும், சில மரங்கள் கோயில்ல நிழல் மரமாயிருக்கும், சில மரங்கள் தல விருட்சமாயிருக்கும். இப்ப இதெல்லாம் மேலான சிவபுண்ணியங்கள். அப்ப இந்த நல்வின பயணம் சிவபுண்ணிய பயணம் வந்தா சிவபுரம் மனுஷரா பிறக்காமலே அவர் நேரடியா முத்தி பெற்றிடும்.